நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம். இன்று ஜூன் மாதம் 15 திகதி, புதன்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் மகேஸ்வரன் பிரபாகரன். நாட்டின் எனர்ஜி ரெகுலேட்டர் எரிசக்தி ஒழுங்குமுறை அமைப்பு மின் உற்பத்தி வர்த்தகத்தை மறு அறிவிப்பு வரை நிறுத்தி வைப்பதன் மூலம் மின்சார சந்தையின் கட்டுப்பாட்டை தன்னகப்படுத்தியுள்ளது. நம்பகமான விநியோகங்களை உறுதி செய்வதற்காக போதுமான மின்சாரம் தேசிய கிரிட்டில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்யும் நோக்குடனேயே AEMO எனப்படும் ஆஸ்திரேலியன் எனர்ஜி மார்க்கெட் ஆபரேட்டர் இக்குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான மின்சாரம் இருப்பதை உறுதி செய்ய AEMO-வின் நடவடிக்கைகளுக்கு அரசு முழு ஆதரவு வழங்கும் என்று எரிசக்தித்துறை அமைச்சர் கிறிஸ் போவன் தெரிவித்துள்ளார்.
supports any action they choose to take to effectively manage the situation in the best interests of Australian consumers, whether they be big industrial consumers or residential consumers. AEMO, as the market operator, has this government's full support. They continue to actively consider their options and they will make further announcements relating to options that they may need to undertake to ensure the continued efficient operation of the national energy market.
குறைந்தபட்ச ஊதியத்தை 5.2% உயர்த்த வேண்டும் என்று ஃபேர்வொர்க் கமிஷன் அறிவித்துள்ளது. அதன் வருடாந்த ஊதிய மதிப்பாய்வில் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றை அதன் முடிவுக்கான காரணிகளாக ஃபேர்வொர்க் கமிஷன் குறிப்பிட்டுள்ளது. இந்த தீர்ப்பு மூலம் நாடளாவிய ரீதியில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு $20.33 இருந்து $21.38 உயரவுள்ளது. இது வாரத்திற்கு ஏறத்தாழ $40 அதிகரிப்பினை வழங்க உள்ளது. மிக கவனமாக பரிசீலித்த பின்னரே இம்முடிவு எட்டப்பட்டதாக ஃபேர்வொர்க் கமிஷன் தலைவர் இயன் ராஸ் தெரிவித்துள்ளார்.
There has also been a sharp rise in the cost of living since last year's review. At the time of last year's decision, the consumer price index and the underlying measure of inflation both stood at 1.1%. The comparable figures now stand at 5.1% for the CPI and 3.7% for the trimmed mean or the underlying inflation rate.
ஃபேர்வொர்க் கமிஷனின் இத்தீர்ப்பினை 2.6 மில்லியன் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் வரவேற்றுள்ளதாக ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸின் சாலி மேக்மானஸ் கூறியுள்ளார்.
We think it's going to make a significant difference to the pressures that low paid workers are under with cost of living rising.
இதேவேளை குறைந்தபட்ச ஊதியத்தை 5.2% உயர்த்த வேண்டும் என்ற ஃபேர்வொர்க் கமிஷனின் முடிவு காரணமாக நுகர்வோர்கள் அதிக விலையேற்றங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று ஆஸ்திரேலியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எச்சரித்துள்ளது. குறைந்த ஊதிய உயர்வானது அடுத்த ஆண்டில் பாதிக்கப்பட்ட வணிகங்களின் செலவுகளில் மேலதிகமாக ஏறத்தாழ $7.9 பில்லியன் அதிகரிக்க வைக்கும் என்று அந்த அமைப்பின் தலைமை நிர்வாகி ஆண்ட்ரூ மெக்கெல்லர் தெரிவித்துள்ளார்.
That will be a very considerable burden that those businesses will either have to take to the bottom line or pass on to their customers. It comes at a time when inflation is emerging as one of the most urgent challenges facing the Australian economy. And if we are to address that, if we are to remain competitive, then clearly this is not a decision that will help.
இணையதள மோசடியில் கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியர்கள் $320 மில்லியன் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடு, காதல் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பிலான மோசடிகளினால் 55 to 64 வயதுடையவர்களே மிகவும் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. SMS குறுஞ்செய்திகள் மூலம் ஆங்கிலமல்லாத பின்னணியைச் சேர்ந்தவர்களையே மோசடிக்காரர்கள் அதிகம் குறிவைப்பதாக ACCC-யின் டெலியா ரிகார்ட் கூறியுள்ளார்.
Phone calls have been absolutely the number one method that scammers have preferred.
நாட்டின் விமான நிலையங்களில் இனி மாஸ்க் அணிய தேவையில்லை என்று ஆஸ்திரேலியன் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல் கமிட்டி உயர்மட்ட சுகாதார அதிகாரிகள் குழு பரிந்துரைத்துள்ளது. ஆனால் விமானங்களுக்குள் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை 17 முதல் விமான நிலையங்களுக்கான மாஸ்க் கட்டுப்பாட்டினை மாநிலங்கள் கைவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்று காரணமாக மேலும் 57 பேர் உயிரிழந்துள்ளனர். விக்டோரியா மாநிலத்தில் மேலும் 18 பேர் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கோவிட் தொற்று காரணமாக மேலும் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் கோவிட் தொற்று காரணமாக மேலும் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு ஆஸ்திரேலியாவில் மேலும் 3 பேரும், தெற்கு ஆஸ்திரேலியாவில் மேலும் 9 பேரும் உயிரிழந்துள்ளனர். சீன பிரதமர் லீ கே சியாங்கின் வாழ்த்துச் செய்திக்கு பிரதமர் அந்தனி அல்பனீசி பதிலளித்துள்ளார். ஆனால் அச்செய்தி பற்றிய விவரங்களை பிரதமர் வெளியிடவில்லை. முந்தைய மொரிசன் அரசானது கோவிட் 19 தொற்றின் தோற்றம் குறித்து விசாரணைக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து சீனாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான உறவு இறுக்கமாக இருந்து வந்தது. அத்துடன் ஆஸ்திரேலிய வைன் மற்றும் பாலி மீது சீனா வரிகளை விதித்தது. இந்நிலையில் கடந்த வார இறுதியில் பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் சீன பாதுகாப்பு அமைச்சரை சிங்கப்பூரில் சந்தித்திருந்தார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு பின்னரான முதல் உயர்மட்ட தொடர்பு என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சீன பிரதமரின் வாழ்த்துச் செய்தியும் அதற்கான தனது பதிலும் தனிப்பட்டதாகவே இருக்கும் என்று பிரதமர் அல்பனீசி தெரிவித்துள்ளார். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 69 அமெரிக்க சதங்கள், 246 இலங்கை ரூபாய் 72 சதங்கள், 53 இந்திய ரூபாய் 96 காசுகள், 96 சிங்கப்பூர் சதங்கள், 3.05 மலேசிய ரிங்கிட். அடுத்து நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மேகமூட்டம் காணப்படும், 22 செல்சியஸ். அடிலைட் மலை தூரும், 17 செல்சியஸ். மெல்பர்ன் மலை தூரும், 15 செல்சியஸ். ஹோபார்ட் மேகமூட்டம் காணப்படும், 14 செல்சியஸ். கன்பரா மலை தூரும், 12 செல்சியஸ். சிட்னி வெயில் நாள், 20 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் வெயில் நாள், 24 செல்சியஸ். டாவின் வெயில் நாள், 33 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய ஆஸ்திரேலிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.